මිලඟ කතිකෑ හැටියට ගරු අකිල එල්ලාවල මන්ත්‍රතුමා ඔබට විනාඩි 14ක කාලයක් නවත සඳහන් කරනවා විනාඩි 14ක් පමණයි.
මූලාසන හොබවන ගරු සභාපතිතුමනි, මේ අවස්ථාවේදී අප අතරෙන් සදහටම වෙන්නුණු මගේ සහෝදර පොළොන්නරු දිස්ත්‍රික් සම්බන්ධී කරන සභාපති, එවගේම පොළොන්නරු දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අමරකීර්ති අතුකුරල මැතිතුමාට නිවන් සුව ප්‍රාර්ථනා කරන අතරම එතුමාගේ ආරක්ෂක නිලධාරියත්, එවගේම නිට්ටම්බුවේ සිද්ධියේදී ජීවිතක්ෂයට පත්වුණු අනිත් සහෝදරයත් තරුණයත්, එවගේම මේ කලහකාරී කාලසීමාව තුළදී ජීවිතක්ෂයට සහ තම තමන්ගේ නිවාස වත්කම් දේපල මේ සියල්ල විනාශ කරපු සියලුම ජනතා නියෝජිතයින්, එවගේම සියලුම රටේ අනෙකුත් පුරවැසියන්ගේ ජීවිත තර්ජනවලට ලක් වුණා, තම දේශපාලනයට කිසිම සම්බන්ධයක් නොවුණත් එතුමන්ලගේ දේපලට හානි වුණා, මේ සියලු දෙනාටම මගේ කනගාටුව මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරමින් මම කියන්න ඕනේ, මගේ නිවසත් කුඩු කරලා දැම්මා. මගේ නිවස ඉදිකරේ මගේ තාත්තගේ අම්මා 1963. එතුමිය දේශපාලනය කරේ නෑ. නමුත් මගේ පියා දේශපාලනය පටන් ගත්තේ 1991 පළවෙනි පළාත් පාලන මැතිවරණයෙන්. එතුමා 1979 මේ අපේ ආතම් මහතුමේ ගෙදර අලුත් වැඩියාකට නැත්නම් අලුත් නිර්මාණයක් කියලා කරන්නේ මම අද නිදියන කාමරේ ඉදිකරපක විතරයි. ඊට පසුව මගේ පියා දේශපාලනයට ඇවිල්ලා 2009 එතුමා අභාප්‍රාප්ත වුණාට පස්සේ 2013 මම සබරගමු පළාත් සභාවට පත් වෙලා 2020 පාර්ලිමේන්තුවට ආවට පස්සේ අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට පොඩි වරප්‍රසාදයක් දුන්නා. ලංකා බැංකුව හරහා අපිට ණය ලෝන් එකක් දුන්නා. මේ ලෝන් එක අරගෙන මම ඔය ඉඩමේ කරපු ඉදිකිරීම තමයි දේශපාලන කාර්යාල ඉදිකර ලෝන් එකක් අරගෙන. මේ මාස 9 වෙනිදා හවස 3ට වගේ වේලාවක විශාල පිරිසක් ඒකරාශි වෙලා මම ඉන්නේ මගේ ගෙදර තියෙන්නේ ලේන් එක 3 වෙනි ගෙදර. මේ පොඩි පාරක් අඩි 10ක පාරක්, මේ පාරේ 1000ක් විතර සරග ඇවිල්ලා මගේ ගෙදර මල්වට කඩලා දැම්මා. මගේ නෙමෙයි, මගේ අම්මා ඒක නඩත්තු කරන්නේ. ඒ මල්වට කඩලා දැම්මා. මල්වට කියන්නේ ග්‍රිල් එකක්. ඒ කඩලා දැම්මා. ඊළඟට ඔෆිස් එකට මගේ හදපු කාර්යාලයේ නොයෙකුත් ඡායාරූප එල්ලලා තිබුණා. ඒවා 2-3ක් කුඩු කරා. ඊට පස්සේ ගියා. ගිහිල්ලා නැවත හවස 6 මාර්ට් විතර ඇවිල්ලා මගේ පුද්ගලික වාහනේ මගේ මිත්‍රයාවන රුවන් කියන ව්‍යාපාරික සහෝදරයා, ඒ මගේ නිවස ආරක්ෂා කරන්න ඇවිල්ලා හිටපු සහෝදරයාගේ නවාරා කැබ් රථයයි ගිනි තිබ්බා. නිවස ඇතුළට මහදොර කඩාගෙන ගිහිල්ලා නිවස ඇතුළේ තිබුණු සියලුම බඩු භාණ්ඩ කුඩු කරා, සීතකරණය කුඩු කරා. ඊළඟ මම කාර්යාලයට ගිහිල්ලා කාර්යාලයේ සියලු උපකරණ කුඩු කරා, සියලු ලිපි ලේඛන මගේ වාහනේ ගිනි තියන්න පෙට්‍රල් තිබුණ නැති හින්දා ලිපි ලේඛන වාහනේ තුළ තමයි ගිනි තිබ්බේ. ජනෙල් ටික කැඩුවා. ඔබතුමා කියන්නේ කියන්න ලැජ්ජයි, අපේ ජාතියක් හැටියට එතුමන්ලා කුඩු කරා විතරක් නෙමෙයි මගේ කාර්යාලයට මුත්‍රාත් කළා තමයි ගියේ. ඒ වගේ නීච මේවිලා දේශපාලනේ නෙමෙයි, මේවිලා ත්‍රස්තවාදයක් නෙමෙයි, මේවිලා ආවේ මංකොල්ලකාරයෝ, මේවිලා ආවේ සාපරාදී. ඒ නිසා මේ වගේ ක්‍රියාවන් අනුමත කරන්න බෑ මේ රටේ. මේ රට මහා ලොකු රටක් නෙමෙයි. අපි ජීවත් වෙන්නේ වර්ග කිලෝමීටර් 64,500ක දූපතක. අපි පළාත් 9කට කැඩිලා පාර්ලිමේන්තුවේ නියෝජිත 225ක් ඒකරාශි වෙලා දිස්ත්‍රික් 25කට කැඩිලා තිබුණට මේ ඉතාමත් කුඩා දූපතක් ලෝකයේ අනිත් රටවල්ලක සංසන්දනය කරනකොට. නමුත් අද වෙනකොට අර අපේ චින්තක මායතුනේ මන්තුමා කිව්ව ආකාරයට මේකේ තියෙන පුදුම වෛරයක්. මේ වෛරය ඇති වෙන්න අපි කරපු වරදක් නැහැ. මේ ආපු කණ්ඩායමේ හිටියා ආගමික නායකයෝ. ආගමික නායකයෝ හිටියා. මේ ආපු කණ්ඩායමේ හිටියා අපේ විපක්ෂයේ ප්‍රධාන දේශපාලන පක්ෂක පළාත් පාලන මන්ත්‍රීවරු නගර සභා මන්ත්‍රීවරු හිටියා ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු හිටියා මේකට තමයි මේකට නායකත්වය දුන්නේ. නමුත් වාසනාවකට මගේ ගෙදර ගිනි තියන්න හදනකොට බලංගොඩ පොලිස් ස්ථානාධිපතිතුමාතුළුවේ කණ්ඩායම ගිහිල්ලා එය ආරක්ෂා කරන්න හැකියාව ලැබුණා. නමුත් වාහන දෙක ගිනිපත් වුණා. ගෙදර ඇතුළේ කුඩු කරා. ඒක වෙනම කතාවක්. නමුත් එතුමා බලංගොඩ පොලිස් ස්ථානාධිපතිතුමා ඇතුළේ කණ්ඩායම මගේ නිවස ආරක්ෂා කරනකොට මේ කණ්ඩායමෙන් භාගයක් ගියා බලංගොඩ ප්‍රාදේශ සභාවේ සභාපති සුනිල් ප්‍රේමසිරි මහත්මයා ගෙදර. ගිහිල්ලා සම්පූර්ණම ගිනිපත් කරා. තට්ටු දෙක නිවාසයක් ඒ නිවස තියෙන අද දිගච්ච බිත්ති කෑලි පමණයි. ඒක කළා ඉතුරු නැහැ. ඊළඟට ගියා බලංගොඩ නගර සභාවේ සභාපති වසන්ත ගුණවන්ත මහත්මයා ගෙදර. එතුමා ගෙදරත් ගිනිපත් කළා දැම්මා. ඒ ගෙදරත් ඉතුරු නැහැ. දිරච්ච බිත්ති කෑලි හතරක් විතරයි. මේ මොකද්ද මේකේ තේරුම? අපේ ගෙදර තිබුණා මගේ කාමරේ ඉල්ලලා 2018 පළාත් පාලන මැතිවරණ කැම්පේන් එක කරන අවස්ථාවේදී කුඩා පාසල් දැරියක් කල්තොට ප්‍රදේශයේ කුඩා පාසල් දැරියක් මට රුපියල් 100 මාලයක් හදලා මගේ බෙල්ලට දැම්මා. මම මේ මාලේ මගේ කාමරේ ෆෑන් එකේ රෙගියුලේටර් එකේ මම එල්ලලා තිබුණා. මොකද ඒක 100 වටරයක් ඉන්නවා. නමුත් මාලේ නූල තියෙනවා රුපියල් 10ක්ද කොහෙද තිබුණේ 10 කලවගෙන ගිහින්. අපේ වැසිකිලි වලට ගිහිල්ලා කොමෝඩ් වලට ගල් දාලා. මේක මේ දේශපාලන වෛරයද? මද හර්ෂසිල්ලා ජ්‍යෙෂ්ඨ මන්තුමා ඉන්නවා. එතුමාලා අපිට වඩා ගොඩක් ජ්‍යෙෂ්ඨ. මොකද ඔබතුමාලා මේව දේශපාලනයක් කළා නෑ. මට මතකයි දින 52 ආණ්ඩුව අපේ ගරු මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා අග්‍රාමාත්‍ය වුණාට පස්සේ මම ඒකට පාර්ලිමේන්තුව ඉල්ලත් නෑ. පළාත් සභාවත් විසිරුවල ඉවරයි. මම උදේ පාන්දරම කරේ එවකට හිටපු බලංගොඩ ස්ථානාධිපතිතුමාට කතා කරලා කිව්වේ බලංගොඩ එක්සත් ජාතික පක්ෂ සංවිධායකතුමා ගෙදරට අනිවාර්යෙන් ආරක්ෂාව දාන්න ඕනේ. එදා මම එතුමාගෙන් ලු පළවෙනි වෙදේ. එතුමා ඒ ආකාරයෙන්ම කරා. අපේ පාක්ෂිකව අපිත් එක පෙළපාලියන්. මම කිව්වා හරි පෙළපාලියක් යනවා. තවම වටේ යනවා එකපාරයි. නමුත් මම කියන ඉදිරිය හැසිරුන්න නැත්තම් අනිවාර්යෙන් උඹලා මගේ පාක්ෂිකය කියලා බලන්නේ උඹලා මං ඕවසිරි කියන රිමාන්ඩ් කරන්න කියලා. එක ගල් කැටයක් ගහන්න බෑ කාටවත්. එක හූවක් කියන්න බෑ කිසිම නායකයෙකුට. ජයග්‍රහණය භුක්ති විඳිමු. නමුත් එක පාරයි තවම වට අපි යන්නේ. ඒ විදිහට තමයි අපි කරේ. ඒ නිසා එදා ඉඳන් මගේ පියාගේ කාලේ වුණත් දේශපාලන කරනකොට කිසිම කෙනෙකුට අපි හිංසා කරේ නැහැ. නමුත් ඊයේ මට ආරංචි පොලිස් ස්ථානයේට මේ සැකකරු අරගෙන එනකොට සමහර සැකකරුවන් ගැවම ඇයි උඹ මේ පෙළපාලි ගිහිල්ලා මේ අහවලා ගෙදරට ගැහුවේ කියලා අහුවාම මොකද්ද කියන්නේ? කියන්නේ අපිට බොන්න දුන්නා අපිට කන්න බද්දකටක් දුන්නා එයිලා පෙළපාලියන් කිව්වා. ඉතින් අපි දන්නේ නැහැ කොහෙද ගියේ අපිට ගහන්න කිව්වා අපි ගැහුවා. අපි දන්නේ නැහැ කාය ගෙදරටද ගැහුවේ මොකටද ගැහුවේ අපි කිසිම දෙයක් දන්නේ නැහැ. රාජදේපල විනාශ කරා. රාජදේපල විනාශ කරා. හොඳම වෙලාවට මගේ ප්‍රාදේශ සභාවේ සභාපතිත් බලංගොඩ නගර සභාවේ සභාපතිගේ නිල රත දෙකට ගිනි තිබ්බ නැහැ. එහෙම නැත්නම් ඒ රාජදේපල එදක හැංගුවා ඒගොල්ලෝ. එහෙම නැත්නම් ඒ දෙකට ගිනි තියෙනවා. ඒක නිසා කරු සභාපතිතුමනි මේ දේශපාලනේ නෙමෙයි. මේක ඇවිල්ලා මේ ඇවිල්ලා හොරකම. මේක ඇවිල්ලා මංගොල්ල කෑම. ඒ නිසා මේවා නවත්තන්න ඕනේ. එහෙම නවත්තන්න අපිට මේ 225 එකතු වෙන්නේ නැතුව අපිට මේ කිසිම දෙයක් කරන්න බෑ. මම අහලා තියෙන විදිහට මම කියවලා තියෙන විදිහට ඉංගලන්තේ ලෝක දෙවන ලෝක යුද්ධ කාල තුලදී මුළු පාර්ලිමේන්තුව එක හඩකට ආවා. ඔබතුමා දන්නවා ඇති. මුළු පාර්ලිමේන්තුව වින්සල් චර්චිල් මැතිතුමාගේ යටතේ එක හඬකට ආවා. එක තීන්දුවක් ගත්ත මුළු පාර්ලිමේන්තුව. මම ඉතාමත් ගෞරවයෙන් මේ සභාවෙන් ඉල්ලා සිටින්නේ කරුණා කළා අපි මේ 225ම මේ කාල පරිච්ඡේදයේ ඉවරනකම් මේ කාලේ නවතිනකම් මේ කාලෙන් අපිට එළියට එනකම් අපි එකමෙන් කටයුතු කරමු. අද අපි කතා කරනවා මේ උත්තර මේ තමයි මේ උත්තරීතර සභාව මේ රටේ තියෙන. අපි අද කතා කරනවා මගේ ප්‍රශ්න ගැන අපේ බණ්ඩාර මැතිතුම කතා කරා එතුමාගේ 1994 වෙච්ච ප්‍රශ්න ගැන අපේ චින්තක මහත්තුන් මැතිතුම කතා කරා එතුමාට වෙච්ච ප්‍රශ්න ගැන නමුත් අපි මේ කිසියලු ප්‍රශ්න ගැන කතා කරනකොට අපිට හැඟවිච්ච දේ තමයි අපිට හැංගිලා තියෙන දේ තමයි සාහත්‍ය අවශ්‍යම කාරණා තමයි මේ කාල පරිච්ඡේද තුල අපිට ඩොලර් අවශ්‍යයි නමුත් මේ අරගල කරන තරුණ තරුණියන්ට මම ද්‍රෝහි වෙන්නේ නැහැ එතුමන්ලා ගිල්ලීම හරි වෙන්න පුළුවන් ගෑස් නැති කරනකොට අරගල කරුවටත් ගෑස් නැහැ මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීව මටත් ගෑස් නැහැ ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවත් නැහැ පළාත් සභා මන්ත්‍රීවත් නැහැ ජනතා සිරුදරාට ගෑස් නැහැ පෙට්‍රල් නැතිනකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවටත් නැහැ සාමාන්‍ය ජනතාවටත් නැහැ අරගල කරුවටත් නැහැ සාධාරණයි මේ අපි ඔක්කොම මේක බෝට්ටු වෙන්නේ මොන තරහතරම හිටියත් සමාජයේ සියලු දෙනාම ඉන්නේ එකම බෝට්ටුවේ එකම දුක එකම වේදනාව විශේෂයෙන් කොළඹ ප්‍රදේශයේ ඉන්න තට්ටු නිවාසවල ජනතාව විදුලිය කැපුවට පස්සේ තමන්ගේ කුඩා දරුවව නිදි කරගන්න බැරුව මම දැකලා තියෙනවා පාරේ කුඩා අත දරුවව අරගෙන එහෙට මෙහෙට ඇවිදලා නිදියනක මේක අසාධාරණයි ඇත්ත නමුත් අපිට මේකට එකම විසඳුම තමයි රට ඩොලර් ගේන්න ඕනේ ඩොලර් ගේන්න නම් අපේ මාධ්‍ය අර මෙතුමා කිව්වාගේ මාධ්‍ය අපේ මාධ්‍ය හිතන්නේ මං හිතන්නේ එක්කෝ ඕන කමින් කරරෝ එක්කෝ නොදරුවත් කරරෝ එක්කෝ ජොලියට කරරෝ මොකද්ද තමයි මේ රටේ තියෙන ගන්ධම ප්‍රශ්න තමයි පළවෙනිම මාතෘකාවට දාන්නේ මාධ්‍ය 655 ප්‍රවෘත්ති වලට රටේ තියෙන කැතම ප්‍රශ්න තමයි ඉස්සෙල්ලම පෙන්නන්නේ එතකොට මේ මාධ්‍ය බලන්න ලංකා රටේ විතරද දැන් අපි බලනවා ග්‍රැවිටාස් කියලා බලනවා CNN කී න්ියුස් කියලා බලනවා BBC න්ියුස් කියලා බලනවා එතකොට BBC ඉංගලන්තේ ජනතාවට විතරද ප්‍රවෘත්ති ප්‍රකාශ කරන්නේ CNN ප්‍රවෘත්ති ප්‍රකාශ කරන්නේ ඇමරිකානු ජනතාවට විතරද නෑ මුළු ලෝකෙම බලනවා ඒ වගේ අපේ ලංකාවේ ප්‍රවෘත්තිත් මුළු ලෝකෙම බලනවා බලනකොට අපේ ප්‍රවෘත්තිය පළවෙනි මංගේ තමයි රටේ තියෙන කැතම ප්‍රශ්නේ පටන් ගන්න අරගලේ හැමදාම පෙන්නේ අරගලේ ඒ නිසා අද මොකක්ද වෙලා තියෙන්නේ අපිට වැඩිම ඩොලර් ප්‍රමාණයක් හම්බෙච්ච සංචාර කර්මාන්තය අද බිඳුවට බැස්සා අද නැවතත් බිඳුවට බැස්සා මාර්තු මාසේ සංචාර කර්මාන්ත සංචාර කරුවන් ලක්ෂයක් ආපු රටක් අප්‍රේල් මාස වෙනකොට ඒක මම හිතන්නේ 25000ක් කරගන්න බැරි තත්ත්වෙට බැස්සා ඇයි ඉංගලන්තේ දැම්ම ට්‍රැවල් බෑන්ඩ් එකක් මොකද්ද ලංකාවට යන්න එපා ලංකාවේ විදුලිය කපනවා ලංකාවට යන්න එපා ලංකාවේ පෙට්‍රල් නැහැ ප්‍රවාහනය අඩපණ වෙලා කියලා ට්‍රැවල් බෑන්ඩ් එකක් දැම්මා ඊයේ අපි අගමැතිතුමත් එක්ක සාකච්ඡාවක් කරා රනිල් වික්‍රමසිංහ එතුමා කිව්වා ඔස්ට්‍රේලියන් ක්‍රිකට් ටීම් එක ලංකාවට ගෙනල්ලා මේ ටෝර්නමන්ට් එකක් ගන්න හදනවා නමුත් කරුමෙට ඔස්ට්‍රේලියාවේ ට්‍රැවල් බෑන්ඩ් එකක් දා දෙනවා ලංකාවට එරෙහිව කියලා හයි කියන්නේ මොකද්ද ලංකාවේ ගෑස් නැහැ ලංකාවේ ලයිට් කපනවා ලංකාවේ තෙල් ටික නැහැ කියනකොට කිසිම සංචාරක අපේ රටට එන්නේ නැහැ ඒ වගේම අපේ තියෙන ප්‍රධානම අගනුවර තියෙන ප්‍රධානම ස්ථානයේ දැන් දවස් 30 ගානක් වෙන අරගලයක් කරනවා කියනකොට සංචාරක වෙන්නේ නැහැ ඒ නිසා පාරක් ගාන ටාර දාලා පුච්චනවා කියනකොට ප්‍රදේශයේ ඉන්න රටේ ඉන්න ප්‍රධාන දේශපාලන නායකින්ගේ ගෙවල් ගිනිබත් කරනවා කියනකොට සංචාරක වෙන්නේ නැහැ අපේ රට ණය දෙන්නේ නැහැ මිත්‍රවල් සභාපතිතුමනි
ඔබතුමාට තව විනාඩි 3ක් කාලයක්
ඒක නිසා මම ඉතාමත් කාරුණිකව මේ ගරු සභාවේ සියලුම ගරු මන්තුමල්ලගෙන් මොන පක්ෂ ભેද නැති වුණත් මොන පක්ෂ ભેදේ පක්ෂයේ හිටියත් මොන ජාතියාගම් නියෝජනය කරත් මේ වෙලේ අපි එකමෙන් කටයුතු කරේ නැත්නම් එහෙම අපිට මේ රටේ මිනිස්සු මේ භූමියයි ලගිනි තියලා දානවා මේ ගොඩනැගිල්ල ගිනි දාන්න වැඩි කාලයක් යන්නේ නැහැ මේ අපි මේ විදිහට මේක ඇතුළේ මේ එන කොටා ගන්න ගත්තොත් එහෙම මේ ගොඩනැගිල්ල ගිනි දාන්න වැඩි කාලයක් යන්නේ නැහැ ජනතාවට ඒ නිසා අපි මේ එකමෙන් කටයුතු කරලා එක අරමුණකින් රටට අපේ දේශපාලන ව්‍යාපාර ඕනෑක් කරන්න පුළුවන් තව මාස 6කින් 7කින් නමුත් මේ මාස 6 ඇතුළත අපි රටට ඩොලර් කැරලා අපේ ජනතාවගේ ඒක බුද්ධලා ආදායම වැඩි කරලා අපේ ආර්ථික ශක්තිය වැඩි කරලා අපේ තියෙන ඉන්ධන ප්‍රශ්නය ගෑස් ප්‍රශ්නය විදුලි ප්‍රශ්නය බඩු මිල ප්‍රශ්නය පොහොර ප්‍රශ්නය නැවැත්තන්න අපි සුළු දිනාම කටයුතු කරන්න කියලා ඉතාමත් ගෞරවනීයව මේ සභාවේ ඉල්ලා සිටින අතර අවසාන වශයෙන් මම ඉල්ලා සිටින්නේ නීති හසුරුවන අපේ පොලිසිය ශ්‍රී ලංකා පොලිසිය යුද හමුදාව සිසු දනාගම ඉල්ලා සිටින්නේ දැන් මේ අපේ ගෙවල් ගිනි තිබ්බහම අපේ සමහර කාර්යාලවල තිබ්බ CCTV කැමරා දැන් ගෙයක් නිවිතියන්න 1000ක් 2000ක් එනකොට කවුරුත් බලන් ඉන්නේ නැහැ මේ කවුද එන්නේ කියලා. ගෙදර ඇතුළේ ඉඳන් එන පුද්ගලයන් බර බය ඉන්නේ. දැන් මම මේ ගෙදර මගේ ගෙදර ගිනිදිරට මම ගෙදර හිටියේ නැහැ. මම හිටියේ කොළඹ. නමුත් මට ඒක ඇහුණාම අද වෙනකම් මම ඒ පින්තූර බැලුවේ නැහැ. අද වෙනකම් මම ඒ CCTV මේ 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 Facebook නෑ බැලුවේ නැහැ. අද මොකද හේතුව ඒක බැලුවත් දැන් මට තියෙන ඒ බය තව අවුරුදු ගණනාවක් තියෙයි. නිසා අද වෙනකම් මම බැලුවේ නැහැ. නමුත් මේ CCTV කැමරා තියෙනකොට මම පොලිසියෙන් ඉල්ලා සිටිනවා. මේ සාක්ෂිකාරුවෝ ඉල්ලන්නේ නැතුව මොකද 1000ක් 2000ක් එනකොට සාක්ෂි දෙන්න කවුරුත් බලන් ඉන්නේ නැහැ. නිසා මේ CCTV කැමරා වල තියෙන දර්ශන මේවා සාක්ෂියට ගන්න. මේවා සාක්ෂියට ගන්න. 1000ක් 2000ක් ගෙදරකට එනකොට මේ බලාගෙන ඉඳලා අරය මේ මේ නිමල් මේ සුනිල් මේ අනිල් කීකී බලන්නේ නැහැ. තමන්ගේ ජීවිතේ බේරගන්න තමන් කොහෙටද කියලා හැංගෙනවා. මගේ නිවසේ තියා මේ මෙහෙකාරි වරියක් එතුමිය කියලා හැංගුණා. එතුමිය දැක්ක දෙන්න එතුන් දෙනයි. නමුත් පොලිසිය එකව කියලා හැංගෙන්න. නැත්තම් ගාව මරනවා. ඒ නිසා මං ඉල්ලා සිටිනවා පොලිසියෙන් මේ CCTV කැමරා වල සාක්ෂි ගන්න. සාක්ෂියක් ඇරෙන්න. ඒ වගේම තමයි මේ මගේ වාහන දෙක ගිනි ගන්නකොට එක පුද්ගලයෙක් ලයිව් Facebook කමෙන්ට් එකක් දෙනවා. ලයිව් අල්ලනවා මම ගිනි තියනකොට. අල්ලනවා ඒක ගහනවා අකිල සීතල්ට සීතලට මේ මොකද සීතල නිසා උෂ්ණත්වය මෙන්න ඔබේ ගෙදර කියලා මේ ලයිව් දෙනවා මුළු ලෝකෙටම. ඒ වගේ තිරිසන් ඒ වගේ පහත් මට්ටමේ ක්‍රියාවක් තමයි දාගුණේ. ඒ නිසා මම කියනවා දැන් මගේ මට මගේ ගෙදර පුච්චන්න ඕනේ කියලා ජනාධිපතිතුමාගේ නිවසට පහර දුන්නු අප්‍රේල් මාසේ 3 වෙනිදා මම හිතර ඉදේ 3 වෙනිදා ඉඳන් මගේ ගෙදර ගිහින් තියන්න ඕන කියලා Facebook වල ගියා දෙන්නෙත් තුන්දෙනෙක් එහෙට මෙහෙට කමෙන්ට්ස් දැම්මා. දැන් ඒව ගන්න සාක්කේටියට. ඇයි ඒව සාක්කේට ගන්න බැරි? මේගොල්ලෝ තමයි මේවා ඉන්ස්ටිගේට් කරේ. මේගොල්ලෝ තමයි මේවා ප්‍රචලිත කරේ. නමුත් වැඩේ ඇත්තටම කරේ වෙන කට්ටිය වෙන්න පුළුවන්. නමුත් මේ 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 Facebook කමෙන්ට්ස් නිසා සමයි මෙවැනි තත්ත්වයක් ඇති වුනේ. මොකද මේවා කිසිම වෙලාවක ලියුම් ලියලා මේ ක්‍රමයකට ගියේ නැහැ. මේ මේ සියලු ප්‍රචණ්ඩ ක්‍රියා ඇති වුනේ Facebook එක හරහා. Facebook හරහා නෝ. ඒ නිසා මේ Facebook පණිවිඩ මේ කමෙන්ට්ස් ස්ක්‍රීන්ෂොට් සීනන මෙව කරුණාකර සාක්කෙට ගන්න කියලා මම මේ ශ්‍රී ලංකා පොලිසියට තාම කාරණකලේ සිල්ලම. නිසා ඊට මම කතා කරන්න යන්නේ සේ කියමින් මම විශ්වාස කරනවා. මම විශ්වාස කරනවා අපි අධිකරණ අතිශයින් ගරු කරනවා. අධිකරණය තමයි අපිට විශ්වාසයක් දෙන්න පුළුවන් එකම තැන. සා නීතිය මේ අවස්ථාවේදී කවුරු හෝ වේවා ගෝල් ෆේස් එකකට ගහපු කට්ටියලා මන්ත්‍රීවරුන්ගේ ගෙවල් ගිනි දීපු කට්ටියලා මේ සියලු දෙනාට නීතිය නිවැරදිව ක්‍රියාත්මක කරන්න කරුණා කළා. මොකද එහෙම නැත්නම් එහෙම මේක නවතින්නේ නැහැ. අපි හිතනවා නම් අපේ ගෙවල් වලට අද පොලිසියෙන් ආමිකෙන් දාලා හින්දා මේක අපි සුරලෝක් අපිට දැන් තියනවා කියලා ඉස්සරහ නැහැ. තව සති දෙකක් යනකොට ආයි මේ ප්‍රශ්න තියෙනවා. නිසා කරුණා කළා මම ඉල්ලා සිටින්නේ මේ නීතිය ක්‍රියාත්මක කරන ශ්‍රී ලංකා පොලිසිය ලොකු මෙහෙවරක් කරනවා. නමුත් මම කියන්න ඕනේ මගේ සභාපතිවරු දෙන්නේ ගෙදර ගෙවල් දෙකම ගිනි ගන්නෑ. මගේ පොලිස් ස්ථාන බලංගොඩ පොලිස් ස්ථානාධිපතිතුමා එතුමා මගේ නිවසේ ඉන්නකොට තමයි අනිත් ගෙවල් දෙක ගිනි තිබ්බේ. ඒ නිසා පොලිස් ස්ථානාධිපතිතුමාට දෝෂාරෝපණය කළ වැඩක් නැහැ. එතුමාට කරන්න පුළුවන් හයි එච්චරයි. මොකද ඕඩර්ස් ඇවිල්ලා තිබුණේ කිසිම කෙනෙකුට ප්‍රහාර එල්ල කරන්න එපා. කිසිම විදියකට ගිනිජවයක් පාවිච්චි කරන්න එපා. සුවඳත්තෙන් එන මිනිස්සු හරින්න කියලා. සුවඳත්තෙන් මගේ ගෙදර හිටියා මං දන්න තරමින් 15ද 20ද හිටියා පොලිසියෙන්. නමුත් සුවඳත්තෙන් 1000ක් 2000ක් එනකොට කොහොමද කන්ට්‍රෝල් කරන්නේ? නිසා පොලිසියේ මම නම් බලංගොඩ පොලිසිය නම් දෝෂාරෝපණය කරන්නේ නැහැ. බලංගොඩ ස්ථානාධිපතිව උපරිම කැපකිරීමක් කරා. නමුත් මගේ කනගාටුව තියෙන්නේ බලංගොඩ ප්‍රාදේශ සභාවේ සභාපතිතුමාගෙත් ඒ වගේම නගර සභාවේ සභාපතිතුමාගෙත් ගෙවල් ගිනිපත් වෙන එක නවත්තන්න එතුමාටත් බැරි වුණේ. එතුමාට තියෙන ශක්තිය නැති නිසා එතුමාත් කනගාටු වෙනවා. මාත් ඒ පිළිබඳව කනගාටු වෙනවා. ඉතින් එසේ කියමින් ගරු සභාපතිතුමනි මේ මම ඉල්ලා සිටින්නේ අවසාන වශයෙන් මේ වෙලේදී අපි සියලු දෙනාම ඒකරාශී වෙලා එක රටක් එක ජාතියක් අපේ දේශමාන අනුමුණු කරා ගමන් කරන්න ඉස්සෙල්ලා අපි ජාතියක් රටක් හැටියට මේ වෙලේ අපේ ගෝල් ෆේස් එකින් අරගල ඉන්න තරුණයෝ ඉල්ලන්නේ එතුමන්ලට ඕන දෙයක් නෙමෙයි. එතුමන්ලගේ දෙමව්පියෝද පෝලිං වල ඉන්න යුගය නැති කරලා එතුමන්ලගේ අනාගතය ශක්තිමත් කරන්න තමයි ඉල්ලන්නේ. ඒ නිසා ඒ සඳහා අපි 225 මොන පක්ෂය නියෝජනය කරත් අපි සියලු දරාට මේ වක්කීම කියන ප්‍රකාශ කරමින් මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳ බුදුමාර ස්තුතිවන්ත වෙමින් නිරන ස්තුති.
බොහොමත්ම ස්තුතියි. සමාජයක රාජ්‍යයක අර්බුදකාරී අවස්ථාවක සාම්ප්‍රදායික මෙන්ම සමාජ මාධ්‍යයේ භාවිතය කෙසේද සිදුවේ යුත්තේ යන්න පිළිබඳව ජාතික කතිකාවක් අවශ්‍යයි මා ඉතා යටහත් පහත්ෙන් සිතා සිටිනවා. ඒ කතිකාව විගහෙන්ම පටන් ගත යුතුයයිද මා යෝජනා කරනවා. අடுத்ததாக කවරව අලි සබ්රි රහීම් உங்களுக்கு 26 විනාඩිகள் உண்டு. நன்றி.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். சபை தலைவர் அவர்களே, அன்று தினம் 9ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு எங்களுடைய அத்துல கீர்த்தி அமர மன்னிக்கணும். அமர கீர்த்தி அத்துல
அமர கீர்த்தி அத்துக்கோரால்
அத்துக்கோரால் அவருடைய இழப்பு என்பது பாரி இழப்பு. நாங்கள் எந்த நாளும் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரையும் பார்த்து சிரித்து சந்தோஷமாக பழகக்கூடியவர். அவருடைய இழப்பு என்பது இந்த சபைக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த வகையில் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிந்து கொண்டு, அதே போன்று அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தையும், அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்று கேட்டுக்கொண்டு, அன்று நடந்த 9ஆம் தேதி யாரோ செய்த தவறுக்கு யாருக்கோ தண்டனை கொடுத்தார்கள். அந்த வகையில் அந்த 9ஆம் தேதி பிற்பகல் 6 மணி இருக்கும் நான் களம்பில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர்கள் மொத்தமாக, சிறுபான்மை பெரும்பான்மை எல்லோரும் மக்களும் அங்கு என் வீட்டை நோக்கி வந்தார்கள். அவர்கள் கடந்த ஒரு மாதமாக இந்த கோட்டபே ராஜபக்ச கோஹோம் என்ற ஆர்ப்பாட்டத்தை புத்தளம் கலம்பு ஃபேஸில் ஆரம்பித்தார்கள். அதில் ஆரம்பித்தவர்கள் உண்மைய பொதுமக்கள் அல்ல, அது அரசியல்வாதிகள். அரசியல் எதிர்ப்புக்காக செய்த அது ஒரு ஆரம்பித்த அந்த அறகலை. அந்த வகையில் தொடர்ந்தும் அந்த ஒரு மாதமாக அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தும் நாங்கள் அரசியல் ரீதியாக எந்த தடையும் இருக்கவில்லை, அவர்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. நாங்கள் மௌனமாக இருந்தோம். தொடர்ந்தும் வந்த இந்த ஓரிரு மாதங்களில் போற பிரச்சனை, அதே போன்று இந்த டீசல் பிரச்சனை பெற்று பல ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். அது நியாயமானது, நாங்களும் அதை வரவேற்கிறோம். இருந்தாலும் நாங்கள் அதையும் நாங்கள் எந்த தடைகளும் செய்யாமல் நாங்கள் அமைதியாக இருந்தோம். கடந்த காலங்களில் இந்த புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம் தொகுதியில் கடந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் அடக்குமுறை என்ற முறையில் தான் இங்கே அரசியல் நடந்தது. அங்கே பல வருடங்களுக்கு காலங்களாக வீடு எரிக்கப்பட்டது, அடாவடித்தன அரசியல் செய்யப்பட்டது. பல அரசியலுக்கு மத்தியில் தான், அந்த அரசியலில் வெறுப்பேறித்தான் நாங்களும் அரசியலுக்கு வந்தோம். அந்த அரசியலை நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது நாங்கள் அந்த அடக்குமுறைகள் அந்த சுவாதீன தன்மையை நாங்கள் கொடுத்தோம். அங்கு பள்ளி நிர்வாகம் சுவாதீனமாக நடந்தது, ஸ்கூல் நிர்வாகம் நடந்தது, ஊர் நிர்வாகம் நடந்தது, ஜமாத் உலமாக்களுடைய சபைகள் சுவாதீனமாக நடந்தது. நாங்கள் எங்களுடைய அரசியல் காலத்தில் எந்த அடக்குமுறையும் நாங்கள் செய்யவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த இந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது அந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நேரடியாக ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் நாங்கள் மறைமுகமாக இருந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம். அது நியாயமானது. அந்த ஆதரவில் மத்தியில் அங்கே அரசியல் செய்யப்பட்டது. அந்த அரசியல்வாதிகள் இளைஞர்களை யுவதிகளை எல்லோரையும் தூண்டி தூண்டி என்னுடைய வீட்டை தொடர்ந்து தாக்குவதற்காக முத்திரையிட வேண்டும் முத்திரையிட வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்திருந்தார்கள். அன்று கோல்ஃபேஸில் நடந்த சம்பவத்தோடு தொடர்ந்து அந்த நேரம் வந்தபோது எங்களை பழி வாங்குவதற்காக எங்கள் வீடை நோக்கி அந்த கும்பல்கள் புறப்பட்டு வந்தது. வந்தவுடன் முதல் என்னுடைய அரசியல் காரியாலயத்துக்கு அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், வீடை நொறுக்கினார்கள். தொடர்ந்தும் என்னுடைய மகளுடைய வீடை நொறுக்கினார்கள். அங்கிருக்கின்ற சாமான்கள் எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்தார்கள். கொள்ளையடித்தும் அவர்களுக்கு தீர முடியவில்லை. தொடர்ந்தும் 4 மணித்தியாலும் இரவு 9:30 வரைக்காட்டி தொடர்ந்து அந்த தாக்குதலை நடத்தினார்கள். ஆனால் எங்களுடைய புத்தள நகரசபையில் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே எங்களுடைய இந்த தீ வைத்த உடன் அதை நோக்குவதற்காக பல உதவிகளை நகரசபையில் கேட்டார்கள். ஆனால் கடைசி வரை நகரசபையும் உதவி செய்யவில்லை. கடைசியில் தீ அணைந்து முடிந்த பிறகு அந்த போசரைகளையும் தண்ணிகளையும் அனுப்பியிருந்தார்கள். தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல் அந்த இடத்திலும் அரசியல் பழிவாங்கல் நடந்தது. இருந்தாலும் நாங்கள் கொழும்பிலிருந்து எங்களால் என்ன செய்ய முடியும்? அங்கே கொள்ளையடிக்கின்றார்கள், வீட்டை உடைக்கின்றார்கள், வீட்டில் உள்ள பிள்ளை குட்டி குடும்பங்கள் அத்தனையும் பயந்த நிலையில் இருக்கும் போதுதான் இந்த சூழ்நிலை நடந்தது. 4 மணிக்கு அவங்க தொடர்ந்து அந்த கொள்ளைகளையும் அந்த தீ வைப்புகள் நடத்தினார்கள். ஆனால் அன்று வைத்திருந்த எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க வைத்திருந்த ஸ்கூல் பேக்கள் கிட்டத்தட்ட 4000-5000 பேக்கள் அது எல்லாத்தையும் கொள்ளையடித்தார்கள். அரவாசி தீ வைத்து கொளுத்தினார்கள். எங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு உடுப்பு இல்லை. இந்த உடுப்பை கூட இந்த உடையை கூட நான் நேற்று தைத்துத்தான் புதுசாக தைத்துத்தான் இந்த பாராளுமன்றத்துக்கு போய் வந்தேன். நாங்கள் வசதியாக வாழ்ந்தோம். நாங்கள் இந்த அரசியல் வந்து 1 ரூபாயும் சம்பாதிக்கவில்லை. அரசியல் என்பது ஒரு சமூக சேவை என்ற அடிப்படையில் கடந்த காலங்கள் பல அரசியல்வாதிக்கு பின்னுக்கு புத்தளத்துக்கென்று ஒரு பாராளுமன்ற பிரத்துவத்தை பெறுவதற்காக நாங்கள் உழைத்திருக்கின்றோம். உழைத்திருந்தும் இறைவனுடைய ஏற்பாடு காரணமாக எங்களை பாராளுமன்றத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இதுதான் எங்களுடைய அரசியல் லைஃப். ஆனால் அன்று நடந்த சம்பவம் தனி அரசியல் பழிவாங்கும். இளைஞர்கள் பாவம் அங்கிருக்கின்ற 15, 13, 18 வயது இளைஞர்களை தூண்டிவிட்டுத்தான் இந்த வேலைகளை செய்தார்கள். அந்த தாய் தகப்பன்கள் எவ்வளவு இன்றைக்கு கவலையோடு இருக்கின்றார்கள். தீ வைத்து எரிந்து முடிஞ்சது, நாங்கள் எங்களை முழுமையாக எங்களை அழித்து விட்டார்கள். ஆனால் ஒன்றும் தெரியாத அப்பாவிகளை தூண்டிவிட்டு அந்த அநியாயத்தை செய்தார்கள். அப்படி இருந்தும் நாங்கள் இன்னும் பொறுமை காத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 1988 எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் சமூக சேவையாக வந்திருந்தோம். மருமகாவிக்காக நாங்கள் ஒழித்திருக்கின்றோம், அவருக்காக போஸ்டர் ஒட்டியிருக்கின்றோம். தொடர்ந்து வந்திருக்கின்ற எங்களுடைய மருகம் பாய்ஸுக்காக 2 தடவை நாங்கள் பாராளுமன்றத்துக்காக ஒழித்திருக்கின்றோம். அதுக்கு தொடர்ந்து வந்திருக்கின்ற எங்களுடைய நவி ஹாஜியார் அவர்களுக்கும் 2015 எங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பையும் அவருக்கு கொடுத்து அவருக்காக நாங்கள் பாராளுமன்றத்தை உழைத்திருந்தோம். தொடர்ந்து நாங்கள் உழைத்து புத்தளித்துக்கொண்டு பாராளுமன்றத்தை பெற முடியாத காலகட்டத்தில் தான் 2020 இறைவனுடைய ஏற்பாடு காரணமாக பல கட்சிகள் ஒன்றிணங்கி சுயேட்சை கட்சி ஊடாக ஒரு பொது சின்னத்தில் இந்த நான் போட்டியிட்டு தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்ற பிரத்துவத்தை பெற்று இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தோம். நாங்கள் அரசியலுக்கு வந்து 1 ரூபாய் சம்பாதிக்கவில்லை, சம்பாதிக்கிற நோக்கமும் கிடையாது எங்களுக்கு. ஆனால் 1978 காலத்திலிருந்து வெத்து பால் பொடியை தகடாக்கி ஒரு சிறு கைத்தொழிலை உருவாக்கி அந்த வெத்து பால் பொடி தகடை தும்புத்தடிக்கும் தூப்பானுக்கும் விற்று 5% வாங்கி 10% விற்று எங்களோட தொழிலை நாங்கள் ஆரம்பித்தோம். அன்றிருந்து சிறுவ சிறுவாக சேர்த்து சம்பாதிச்ச சொத்து தான் இந்த மக்களுக்காக நாங்கள் 40% எங்களுடைய உழைப்பிலிருந்து வழங்கி எங்களுடைய சொத்துக்களில் 40% பொது சொத்துக்களாக அமைத்து வைத்திருக்க அந்த சொத்துக்களைத்தான் அன்று அளித்தார்கள். என்னுடைய வீடு மட்டுமல்ல, என்னுடைய மகளுடைய வீடு நொறுக்கப்பட்டது, என்னுடைய அரசியல் காரியாலயங்கள் நொறுக்கப்பட்டது, என்னுடைய 3 கம்பெனியும் நொறுக்கப்பட்டது. 40 வருஷம் உருவாக்கி அந்த கம்பெனியில் ஒரு பேப்பர் துண்டு ஒரு பேனா கூட கிடையாது, மொத்தமாக எரிக்கப்பட்டது. புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் என்ற ஒரு பாராளுமன்றத்தை நான் உருவாக்கியிருந்தேன், அந்த பாராளுமன்றத்தை நொறுக்கினார்கள். வரலாற்றின் முன்மாதிரியாக புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா தொகுதியில் உள்ள மக்களை ஒன்றிணைத்து 56 வட்டாரங்களை தெரிவு செய்து 4 உறுப்பினர்களை தெரிவு செஞ்சு ஒரு பாராளுமன்றத்தை புத்தளத்தில் நாம் அமைத்தோம். அந்த பாராளுமன்றத்தில் ஆரம்பிக்க எல்லா கட்டுமான வேலைகளும் அந்த ஃபேனிச்சர்ஸ் வேலையை முடிகிற காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு அநியாயம் எங்களுக்கு புத்தளத்துக்கு நடந்தது. இப்படியான அநியாயங்கள் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து வந்த அரசாங்கம், நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் புத்தளம் மாவட்டத்திலே 31 வருடங்களாக ஒரு பாராளுமன்ற பொருத்தமும் இல்லை. நான் மரும ஹாஃபிக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒழித்திருக்கின்றோம், அதே போன்று நவிஹாஜ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒழித்திருக்கின்றோம், அதே போன்று தொடர்ந்து வந்த அரசாங்கத்துக்காக யாராவது புத்தளத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை சிறுபான்மையின் பாராளுமன்றத்தை பெறுவதற்காக நாங்கள் உழைத்திருக்கின்றோம். ஆனால் எத்தனை பேர் உழைத்தாலும் எங்களுக்கு ஒன்று பாராளுமன்றத்துவம் இல்லை. ஆனால் நாங்கள் வாக்களித்து 2 பெரும்பான்மை கட்சியை வெல்ல வைத்து இறுதியில் நாங்கள் தோல்வியடைந்து வீட்டில் இருக்கிறோம். ஆனால் எங்கள் பெரும்பான்மை 2 கட்சியும் சிறுபான்மைகளை கவனித்தார்கள், அவர்கள் உரிமைகளை கொடுத்தார்களா என்றால் ஒன்றும் இல்லை. வென்று கொடுப்பதுதான் எங்களுடைய வேலை. பிறகு வீட்டில் வந்து இருப்பது இப்படி தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதித்த காரணங்களால் தான் நாங்கள் 2020 எல்லா கட்சியின் உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு பொதுச் சின்னத்தில் போட்டியிட்டு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்தோம். இப்படியான தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஓடுறதுக்கு ஒரு வாகனம் கிடையாது, அடுத்த வேலை உடுப்பு மாற்றுறதுக்கு உடுப்பு கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய தைரியத்தை மிகவும் விட்டுக் கொடுத்தவில்லை. அல்லாட உதவி கொண்டு இந்த அநியாயம் செஞ்சவர்களுக்கு அல்லாஹ் தண்டிப்பான். ஆனால் எங்களுக்கு கவலை சின்ன சின்ன 13, 15, 17 வயசு பொடியவர்கள் தான் எங்களுக்கு அடிச்சு இதை தூண்டிவிட்டவர்கள். எதிர்காலத்தில் அரசியல் செய்கிற நோக்கத்துக்காக இந்த இளைஞர்களை தூண்டிவிட்டு அப்படி ஒரு அநியாயத்தை செய்தார்கள். அப்படி இருக்க நாங்கள் இன்னும் எங்களுடைய மனதைரியத்தை விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் இறைவனுடைய இந்த பிரச்சனை பாரம் சாதிவிட்டு எங்களுடைய பணியை நாங்கள் செய்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இந்த பொருளாதாரம் என்பது இந்த பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அரசாங்கமா புதுக்கிட்டு பிரதமரை தீர்க்க முடியாது. இந்த பிரதமர் மாற்றங்கள் வந்தாலும் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை தீரவில்லை. ஆனால் கோட்டப கோஹோம் என்று சொல்றாங்க, மஹிந்த ராஜபக்சே கோஹோம் சொன்னாங்க. அதே போன்று புதிய பிரதமர் வந்துட்டார். ஆனால் இந்த பிரச்சனை தீர்ந்துதா? இல்லை. இந்த பொருளாதார பிரச்சனை தீர்வதற்கு இங்க இருக்கின்ற பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 பேரும் ஒன்றிணைந்தால் தான் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை தீர்க்க முடியும். எதிர்கட்சியினர் எப்பவுமே இங்க இருக்கின்ற சில முக்கியமாக எஸ்ஜேபி, அதே போது எங்களுடைய ஜேவிபி போன்ற கட்சிகள் இந்த நாட்டோ இந்த நாட்டு மக்களுக்கோ எந்த விதமான அன்போ பாசமும் கிடையாது. அவர்களுக்கு தன்னுடைய அரசியல் தான் முக்கியம். அவர் தன்னுடைய அரசியலை தக்க வைப்பதற்காகவும் எதிர்காலத்தில் அரசியலை முன்னோங்கி செல்வதற்காகவும் தான் இங்கே உழைக்கின்றார். இந்த நாட்டில் உள்ள பற்றல் இருந்தால், இந்த நாட்டில் உள்ள அக்கறை இருந்தால், ஒரே சபையில் ஒரு நெசல் காம், எல்லோரும் சேர்ந்து இங்க ஒரு சபையை அமைத்து இங்க ஒரு நெசல் கவர்மெண்ட் அமைக்கப்பட்டு இங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இங்க எங்களுக்கு டோல் தட்டுப்பாடு, இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா வருமானம் வரக்கூடிய எல்லா தொழில்துறைகளும் நட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தீர்ப்பது என்றால் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 120 வச்சுக்கொண்டு தீர்மானிக்க முடியாது. இந்த பாராளுமன்றத்தில் இருந்த சபையில் உயர் சபையில் இருக்கின்ற 225 பேர் அதில் தலைவர்கள் ஒன்றிணைந்தே தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். சபை தலைவர்களை தொடர்ந்தும் வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இங்க விவாதமும் போட்டியும் நடக்குது. இன்றைய காலையில் கூட பிரதி சபாநாயகர் தேர்தலில் கூட இங்க போட்டி நடக்கிறது. எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு ஒரு வாக்கெடுப்பு. இந்த வாக்கெடுப்பா இந்த நாட்டுக்கு நன்மையா, இந்த சபைக்கு நன்மையா, எந்த நன்மையும் கிடையாது. யாராவது ஒரு ஆள் பொதுவாக தேர்வு செய்துவிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கிறேன். ஆனால் இங்க எல்லாமே அரசியல் தான். இங்க மக்கள் அங்கிருந்து போராடுவார்கள், பீச்சிலையும் ஊர்லையும் எல்லா இடத்துல போராடுவார்கள். அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்றைக்கு டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை, எந்த தேவைகளும் அன்றாட மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தீர்வு கிடையாது. இந்த தீர்வை எப்படி கொண்டு வர? இந்த தீர்வு என்றால் மொத்த 225 பேரும் ஒன்றிணைந்தால் தான் தீர்க்க முடியும். அந்த வகையில் இனிவரும் காலங்களிலாவது நான் இந்த சபையில் கேட்டுக்கொள்கின்றேன், இங்க எதிர்கட்சி தரப்பில் இருக்கின்ற மற்ற 70-78 வேட்பாளர்கள் அவர்கள் தலைவர்கள் இனியாவது நாளையாவது ஒன்றிணைந்து ஒரு நேஷனல் கவர்மெண்ட் அமைக்கப்பட்டு இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை, இந்த டொலர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று தாய்வாக தன் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய அரசியல் பயணம் என்பது தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வோம். ஆனால் எங்களுடைய இழப்பு என்பது பாரி இழப்பு. 4-3 கம்பெனியும் முற்றாக எடுத்து விட்டார்கள். ஓடுவதற்கு ஒரு வாகனம் இல்லை. 8-9 வாகனம், ஒரு கேப், அத்தனையும் முற்றாக எடுத்து விட்டார்கள். ஆனா எல்லாமே இந்த அரசியல் ஒரு சதி. இந்த அரசியல் சதியில் லாபம் எடுக்க கூடாது. இது எல்லாம் ஏழைகள் கொடுக்க வைக்க வைத்த பொருள். அந்த பொருளை தான் அழைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அரசியல் பரமனு பல சேவைகளை செய்து போட்டுத்தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறோம். பள்ளிக்கூடம் கட்டியிருக்கின்றோம். 50 வீடு திட்ட கொண்டு வந்து சொந்த காணியை வழங்கியிருக்கின்றோம். பள்ளிக்கு பள்ளி காணி, பார்மசி, டிஸ்பென்சரி என்று கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதே போல் பல பள்ளி காணிகளுக்கு கொடுத்திருக்கின்றோம், ஸ்கூலுக்கு காணி கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய வருகின்ற வருமானத்தில் எங்கள் கம்பெனி வருமானத்தில் 40% தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போல் எங்களுடைய சொத்துக்களையும் 40% மக்களுக்கு நாங்கள் எழுதி வைத்திருக்கின்றோம். இப்படியான ஒரு சமூக சேவையை நாங்கள் செய்து வரும்போது இப்படியான ஒரு அநியாயத்தை எங்களுக்கு செய்து விட்டார்கள். ஆனபடியால் நான் இந்த ஊதிய சபையில் கேட்டுக்கொள்கிறேன், இது போன்ற அநியாயங்கள் எல்லா உறுப்பினர்களுக்கும் நடந்திருக்கிறது. இதுக்கு மேலேயாவது இப்படியான விஷயங்கள் நடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ඔබතුමාගේ කතාව සිංහල භාෂෙන් හරියට පරිවර්තනය වෙයි තිබෙයි කියයි මා බලාපොරොත්තු වෙනවා. එය අනුවේදනීය කතාවක්, ජාතිය ඇසිය යුතු කතාවක්. இலங்கை சரணாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றம் மே மாதம் 18ஆம் தேதி நாளை 10 மணிக்கு மீண்டும் கூடும். பார்லிமெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோசலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா வில் மீட் ஆன் தி May 18th டுமாரோ at 10 AM ஸ்ரீ லங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனரஜே பார்லிமெண்ட்வ மே மாச 18 வணி ஹெட்ட உதே 10ட நவதத் ரஸ்வன பவத் தனுந்தமி.